புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். வாரந்தோறும் புதன்கிழமை புத்தக மதிப்புரை சிறப்பு நிகழ்ச்சியில் இன்று புதுக்கோட்டை எஸ்ஆர் அரங்கநாதன் நூலக நிர்வாக இயக்குநர் திரு கோ சுவாமிநாதன் அவர்கள் புத்தக மதிப்புரை பகுதி 39 நம்மால் முடியும் தம்பி நம்பு என்ற புத்தகத்தின் மதிப்புரையை வழங்க உள்ளார். புதுகை பண்பலை நேயர்கள் அனைவரும் கேட்டு பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
புதுகை பண்பலை 91.2 சமுதாய வானொலி நேயர்களுக்கு வணக்கம். நான் கோ சாமிநாதன், எஸ்ஆர் அரங்கநாதன் நூலக நிர்வாகி. இன்று நாம் கேட்க இருப்பது நம்மால் முடியும் தம்பி நம்பு. டாக்டர் எம்எஸ் உதயமூர்த்தி எழுதிய இந்நூலை கங்கை புத்தக நிலையம் 1988 வெளியிட்டுள்ளது. 156 பக்கங்கள் கொண்ட இந்நூலின் விலை ₹45. ஏதோ ஒரு மகத்தான மாற்றம், நல்ல மாற்றம் இந்த நாட்டுக்கு உடனடியாக தேவைப்படுகிறது என்று என் உள்மனம் சொல்லி கொண்டிருக்கிறது. நான் கிராமத்தை நோக்கி பயணத்தை துவக்கினேன். என்ன தம்பி எழுதிக்கிட்டே இருக்கீங்களே, எழுத்து மூலம் இந்த சமுதாயத்தை மாற்றிட முடியுமா கேட்ட கிராம நிர்வாசி, தம்பி நான் சொல்கிறேன் கேளுங்க, நீங்கள் சினிமா படம் பிடிக்கலாம், சினிமாவில் ஆக்ட் பண்ணலாம், அப்போ தான் இந்த ஜனங்க மனத்தை எல்லாம் சீக்கிரம் மாற்றலாம் என்று என் மீது உள்ள அன்பினால் யோசனை கூறினார். கிராம மக்கள் எல்லோரும் விஷயம் தெரியாதவர்கள் என்றும் படிப்பில்லாதவர்கள் என்றும் ஊமைகள் வாயில்லா பூச்சிகள் என்றும் ஒரு பரவலான எண்ணம் நகரத்தில் இருந்து வருபவர்களிடம் தென்படுகிறது. உண்மையில் கிராம மக்கள் எல்லாம் தெரிந்துதான் வைத்திருக்கிறார்கள். மாற்றங்கள் அடிப்படையில் கிராம மட்டத்தில் நிகழ்ந்தாலொழிய நாடு முன்னேறாது என்பது என் முடிவு. நமது அடிப்படை கிராமம்தான். கிராமத்து மக்கள் போடும் ஓட்டுதான் ஒரு தலைவனை பதவியில் வைத்திருக்கிறது. அவர்கள் நிச்சயம் ஓட்டு போடுவார்கள் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையில்தான் அமைச்சர்களை செஸ் காய்களாகவும் அதிகாரிகளை வேலைக்காரர்களாகவும் நடத்தும் ஆணவ மனோபாவம் அவர்களிடம் உண்டாகிறது. யார் இந்த கிராம மக்கள்? அவர்களுடைய ஆசைகள், லட்சியங்கள், குணாதிசயங்கள் என்ன? அவர்களுடைய பிரச்சனைகளில் என்ன எதிர்பார்ப்புகள் என்ன? தஞ்சையை எடுத்துக்கொள்வோம். அவர்கள் விவசாயிகள். 70% சொந்தமாக விவசாயம் செய்பவர்கள், 40-50% இருக்கிறார்கள். மற்றெல்லோரும் கூலிக்கு வேலை செய்பவர்கள். இவர்களுக்கெல்லாம் எதிர்பார்ப்பு தங்கள் குழந்தைகள் நன்கு படித்து முன்னுக்கு வர வேண்டும் என்பதுதான். படிக்க பள்ளிக்கு அனுப்புகிறார்கள். குழந்தைகளுக்கு படிப்பு வராத போது அல்லது அதில் ஈடுபாடு ஏற்படாத போது அதை அப்படியே விட்டுவிடுகிறார்கள். 1ஆம் வகுப்பிலிருந்து 3ஆம் வகுப்புக்குள் பள்ளியிலிருந்து நின்றுவிடும் குழந்தைகள் ஏராளம் இருக்கிறார்கள். படிப்பார்வமில்லாத குழந்தைகளை, படிப்பிலிருந்து நின்றுவிடும் குழந்தைகளை எடுத்து அவர்களுக்கு தனி பயிற்சி கொடுத்து தனி ஆசிரியர்களை கொண்டதா நமது பள்ளிகள் இல்லை, மேநாடுகளில் இருக்கிறது. விவசாயிகளும் சரி, கூலிக்கு வேலை செய்பவர்களும் சரி, முழுக்க முழுக்க விவசாயத்தை நம்பி வாழ்க்கை நடத்துகின்றனர். காலம் தவறாது மழை பெய்யும் ஆண்டுகளில் எல்லோரும் தங்களுக்கு போதுமான ஒரு அடிப்படை வருமானத்தை பெற்று வாழ்கின்றார்கள். கிராமத்து தேவைகளை அறிய கிராமத்தின் கையிருப்புகளை புரிந்து கொள்ள ஒரு சர்வே செய்தால் நல்லது என்று தீர்மானித்து எவ்வளவு பேர் படித்தவர்கள், எவ்வளவு பேர் வேலைக்கு போகிறார்கள், எவ்வளவு பேர் வயதானவர்கள், கிராமத்தில் கிடைக்கும் மூலப்பொருள்கள் என்ன, இவை பற்றிய விவரங்கள் தெரிந்தால் ஒரு வளர்ச்சி திட்டம் வகுக்க சௌகரியமாக இருக்கும் என்று எண்ணினோம். இப்படி கேள்வி கேட்டு எங்ககிட்டே இருந்து விஷயத்தை தெரிஞ்சுக்கிறீங்களே, இதிலே எங்களுக்கு என்ன ஆதாயம் என்று ஒரு கிராமவாசி கேட்டபோது எனக்கு தூக்கி வாரி போட்டது. ஐயா, இதெல்லாம் தெரிந்து கொண்டால்தான் என்ன செய்யலாம் என்பது பற்றி முடிவு எடுக்கலாம். அதெல்லாம் ஏங்க வீண் வேலை. பாங்கிலே கடன் கொடுக்குறாங்களாம், அதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு போங்க. ஏன்பா பாங்கிலே கடன் வாங்கினா திருப்பி கொடுக்க வேணாமா? எதுக்கு கொடுக்கணும்? இது என்ன அவங்க அப்பா விட்டு சொத்தா? கவர்மெண்ட்டு பணம் தானுங்களே என்று பதில் வந்தது. நான் அயர்ந்து போய்விட்டேன். கிராமத்து மக்கள் விஷயம் தெரிந்தவர்கள் என்று தான் எண்ணிக்கொண்டிருந்தேன். இதுவரை இப்போது இவ்வளவோ விஷயங்கள் தெரிந்து வைத்திருக்கிறார்களே என்று அதிர்ச்சியும் ஏற்பட்டது. காம்பு இல்லாத மாட்டை காட்டி லோன் வாங்கி இருக்கிற விஷயத்தை ஒருவர் கதையாக சொன்னார். வீட்டு கூரையை பிரித்து போட்டு சுவரில் வெந்நீரை ஊற்றி கரையை விட்டு மழை பெய்ததில் வீடு சேதமடைந்து என்று சொல்லி லோன் நியாயமாக உழைத்து தன் உழைப்புக்கேற்ற ஊதியத்தை பெற்று பெருமையுடன் வாழ்ந்தவர்களா இவர்கள்? அப்பாவி மக்கள் என்று எண்ணி ஆதங்கப்பட்டோமே அவர்கள்தானா இவர்கள்? அரசாங்கம் எல்லாம் கொடுக்கும் என்ற மனோபாவத்தை இவர்கள் எங்கே பெற்றார்கள்? ஏய் தாழ்ந்த உள்ளங்களே, உக்கிரமாகவிட்ட நெஞ்சங்களே, உழைக்காமல் உன்ன விருப்ப மனோபாவத்தை எங்கே பெற்றீர்கள் என்று கதற வேண்டும் போலிருந்தது. வேலை இல்லாதவருக்கு வேலை வாய்ப்பு தருவதற்கு பதில் சம்பளம் போல் மாதா மானியம், அதாவது சும்மா இருப்பதற்கு சம்பளம், மக்களுக்கு வேஷ்டி புடவை அரிசி இனாம், ஏன் அமாவாசைக்கும் பௌர்ணமிக்கும் இனம் கொடுக்கக்கூடாதா என்ற இயக்கத்தை கிராம மக்களின் கண்களில் கண்டேன். அரசாங்கம் இதை செய்வதால் உழைப்பில் நம்பிக்கையை கொண்டிருந்தவனிடம் ஒரு பிச்சைக்கார மனோபாவத்தை உருவாக்கியிருக்கிறோம். பிள்ளை பெத்துவிட்டால் போதும், எல்லாம் கவர்மெண்ட் பார்த்து கொள்ளும் என்று கூர்ந்து என்று சார்ந்து நிற்கிற மனோபாவத்தை வளர்த்து விட்டிருக்கிறோம். சலுகையை அவர் உரிமை என்று நினைக்கின்றார். எண்ணங்கள் நல்லவையாக இருந்தாலும் செயல்முறையின் கோளாறு காரணமாக நியாயமில்லாத ஒரு வாழ்க்கை தர்மத்தை அரசாங்கம் பரவ விடுகிறது. மனிதனை தன் காலிலேயே நிற்க செய்வதற்கு பதில் அவன் காலொடித்து கையிலே திருவோட் பத்திரமாக வைத்திரு, நான் வருகிறேன் அடிக்கடி என்று சொல்லிவிட்டோம், சொல்லி வருகிறோம். தனி மனிதனும் சரி, சமுதாயமும் சரி, வளர்ச்சி நோக்கி பூரணத்துவம் பெறத்தான் படைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான வாய்ப்புகள் தான் இந்த வாழ்வு. முதலில் தோன்றிய மனிதனிலிருந்து இன்றைய நாகரிக மனித சமுதாயம் வளர்ந்த கதையை பார்த்தோமானால் மனித வளர்ச்சி ஒவ்வொரு கட்டமாக தாண்டி வந்திருப்பது தெரிய வரும். வளர்ச்சி பாதையில் போகாத சமுதாயங்கள் அழிந்து போயிருக்கின்றன. வாழ தகுதியற்றவை அழிக்கப்படுகின்றன. தேவையற்ற உறுப்புகள் அகன்றிவிட்டன. இது நியதி. நபிகள் பெருமான் வரும் வரை அரேபிய நாட்டு மக்கள் நாடோடி கும்பலாகவே வல்லான் வகுத்ததே வாய்க்கால் என்ற ரீதியில் செயல்பட்டு வந்தனர். முகமது நபி ஒரு கட்டுப்பாட்டை கொண்டு வந்தார். வாழ்க்கை நெறிகளை உபதேசித்தார். ஏசுபிரான் வரும் வரை பணத்துக்கு கடும் வட்டி வாங்கும் ஈட்டிக்காரர் போன்றவர்கள் கோயிலில் வியாபித்திருந்தார்கள். அவரது கடைகள் தூக்கி எறிந்து வாழ்க்கை நெறிகளை ஆண்டவன் கட்டளையாக பரப்பினார் இயேசு. ஆடு மாடுகளை பலி கொடுத்து திருப்தி அடைந்த மக்கள் சமுதாயத்தை கண்டித்து நல்ல சிந்தனை நல்ல செயல் என்று எட்டு வழிப்பாதையை உபதேசித்தார் புத்தர் பிரான். அதுபோலவே ஆதிசங்கரரும் ராமானுஜரும் ஆழ்வாரும் நாயன்மார்களும் பக்தியையும் தெய்வீகத்தையும் நன்னெறிகளை மக்களிடையே பரப்பினர். சத்தியம் நீதி நேர்மை அன்பு போன்ற அடிப்படை வாழ்க்கை நெறிகளை எல்லா மதங்களும் போதித்தன. அது ஒரு முதல் காலகட்ட வளர்ச்சி. இரண்டாவது காலகட்ட வளர்ச்சியில் அரசியல் விழிப்புணர்ச்சி ஏற்பட்டது. ஒருபடி மேலே சென்று சுதந்திரம் சமத்துவம் என்ற கொள்கைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தனர். இந்த சுதந்திர சமத்துவ விழிப்புணர்வின் காரணமாக புரட்சிகள் ஏற்பட்டன. மக்கள் தங்கள் உரிமைகளை பற்றி நினைவு வந்தவர்களாய் பேசவும் எழுதவும் தலைப்பட்டார்கள். சுதந்திர உணர்வின் காரணமாக பல பல சுதந்திர நாடுகள் அடிமைத்தனத்திலிருந்து விடுபட்டன. இந்த சுதந்திர உணர்வு நாட்டுடன் நிற்காமல் தனி மனிதனின் அடிப்படை சுதந்திரம் வரை சென்று எல்லா நாடுகளின் அரசியல் சாசனத்திலும் இடம்பெற்றது. இனி வரப்போகும் நிலைதான் சமுதாயத்திற்கு மூன்றாவது காலகட்ட வளர்ச்சியாகும். மூன்றாவது காலகட்டத்தில் மனிதன் தன்னை பற்றி அதிகம் சிந்திக்க துவங்குவான். மனிதன் தன்னிடமுள்ள ஆற்றல்களை வளர்க்க முற்படுவான். அதன் அறிகுறிகளை இன்று நாம் காண்கிறோம். மாரடைப்போடு மருத்துவம் போராடுவதை காண்கிறோம். இன்று இதயத்தில் கிளை குழாய்களை, அதாவது பைபாஸ் வைத்து தைத்து அறுவை சிகிச்சை செய்கிறார்கள். மனிதனின் ஜீவிய காலத்தை மருத்துவர்கள் அதிகமாக்கியிருக்கிறார்கள். ராக்கெட்டுகள் இன்று சர்வசாதாரணமாகிவிட்டன. சுதந்திர மண்டல பயணம், சந்திர மண்டல பயணம் என்ற நம்ப முடியாத அதிசயம் ஒரு இயல்பான சாதனையாக மாறிவிட்டது. அதாவது மனிதன் தன் எல்லைகளை மீறுகிறான். இது முடியும் இது முடியாது என்று மனிதன் வகுத்து கொண்ட எல்லைகளால் சரிகின்றன. மனித ஆற்றல் இன்று ஒரு புதிய பரிணாமத்தில் விஸ்வரூபம் எடுக்க ஆரம்பித்து விடுகிறது. மனிதன் ஒரு நாள் தன் முழு திறமைகளையும் உபயோகிக்கும் அசாதாரண மனிதனாக விளங்குவான் என்றால் ஆச்சரியப்பட ஏதுமில்லை. தனி மனித ஆற்றல்களை உணர்ந்து அதை வெளிக்கொணரும் புதிய முறைதான் இன்று நமக்கு தேவை. நமது ஆற்றல்களை நாம் உணராததால் தான் நாடு அவலை நிலையில் இருக்கிறதே என்று அங்காளிக்கிறோம். எத்தகைய ஆற்றல்கள் இந்த மனித மனதுக்குள்ளே புதைந்திருக்கிறது என்பதை உணராததால் நாம் என்னால் என்ன செய்ய முடியும் என்று நம்மை நாமே தாழ்வாக மதிப்பிடுகிறோம். எனக்கா எனது மகிழ்ச்சி, எனது திறமைகள், எனது லட்சியங்கள், என் வாழ்க்கை, எனது சாதனைகள் என்கிற ஒரு இயக்கத்தின் துவக்கத்தை இலைமறை காய் போல அமெரிக்காவில் என்னால் காண முடிந்தது. இதை நான் எனக்காக என்று வாழும் இளைய பரம்பரை என்று பத்திரிகைகள் எழுதின. இதைத்தான் சுய திறமைகளின் விழிப்புணர்வு என்றும் சுய மேம்பாடு என்றும் சுயசக்தியின் சொரூப தரிசனம் என்றும் பல்வேறு பெயர்களில் செமினார் நடத்துகிறார்கள். இத்துறையில் எண்ணற்ற புத்தகங்கள் வரத்துவ தலைப்பெற்றிருக்கின்றன. இதற்காக பல சங்கங்களை இயக்கங்களையும் அமெரிக்காவில் கண்டேன். இந்த கருத்துக்களை சார்ந்த ஓர் இயக்க சமீபத்தில் செர்லி மக்லேன் என்ற ஹாலிவுட் நடிகை துவக்கியிருக்கிறார். தனி மனிதன் தன் ஆற்றல்களை எப்படி வளர்த்து கொள்ள முடியும் என்று நீங்கள் கேட்கலாம். சொந்த திறமைகளை புரிந்து கொள்ளும் விழிப்புணர்வு, மாறுதலை வரவேற்கும் மனோபாவம், சவால்களை சமாளி மனத்திற்பம், மனித உரிமைகளை வளர்த்து கொள்ளும் கலை, துணிவு, சுய கட்டுப்பாடு, சுய சோதனை செய்து கொள்ளும் மனப்பக்குவம், லட்சியப்பற்று, சளைக்காத மனம், பிறர் உணர்ச்சிகளை மதிக்கும் பண்பு, தன்னுடைய பொருளாதாரத்தையும் நாட்டு பொருளாதாரத்தையும் பற்றிய அறிவு, உடலை பேணும் பயிற்சிகள், உழைப்பை மதிக்கும் உள்ளப்பாங்கு, வாழ்வை பற்றிய ஒரு தத்துவ நோக்கு, எதையும் யூகத்துடன் எடுத்து செயல்படுத்தும் பழக்கம், ஆக்கப்பூர்வமான கற்பனை உள்ளம், ஆழ்மன கணிப்பு, ஐக்கியமாகும் தியான நிலை என்று பல வழிகளில் மனிதர்கள் தங்கள் ஆற்றலை வளர்த்து கொள்கிறார்கள். பயப்பட தேவையில்லை, இதை யாரும் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று. நாட்டில் இன்று நிலவும் அவலமான நிலைகளுக்கு அவநம்பிக்கைகளுக்கும் மாற்று தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் வளர்க்கும் சுய வளர்ச்சி கழகங்கள்தான், பரஸ்பர கூட்டங்கள்தான். கிராமந்தோறும் நீங்கள் தயாரா? காரை ரிப்பேர் செய்து கொண்டிருந்தார் டிரைவர். முதலாளி கூப்பிட்டு அனுப்புகிறார், அது உன்னால் முடியாத காரியம், காரை ஒர்க்ஷாப்புக்கு எடுத்து செல் என்று உத்தரவிட்டார். முடியாதென்று தெரியாமல் போய்விட்டதையா, காரை ரிப்பேர் செய்துவிட்டேன், இப்பொழுது நன்றாக ஓடுகிறது என்றார் டிரைவர். முடியாது என்று தெரியாமல் போய்விட்டது ஐயா என்ற வாசகத்தை எண்ணி பாருங்கள். முடியாது என்பது தெரியாமல் போய்விட்டவர்கள்தான் துணிந்து முட்டாள்தனத்துடன் முயன்று வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அவன் சிறை கைதி, 30 ஆண்டுகளாக கதவு மூடியிருக்கிறது, தான் சிறையில் இருப்பதாக நினைத்து கொண்டிருக்கிறான். 30வது ஆண்டு முடியும் சமயத்தில் அவன் வெளிக்கதவு பக்கம் போய் ஆட்டி பார்க்கிறான், கதவு திறந்தே இருக்கிறது. பாவி மனிதன், கதவு திறந்தே இருக்கிறது என்று தெரியாமலே வாழ்நாள் பூராவும் கைதியாக ஊட்டிவிட்டான். நண்பர்களே, கதவு திறந்து தான் இருக்கிறது, நீங்கள் தான் மூடியிருக்கிறது என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் அவலத்தை புலம்பிக் கொண்டு செயலை ஏதும் செய்யாமல் இருக்கிறீர்கள். எனது அமெரிக்க நண்பர் ஒருவர் ஒரு சமயம் கூறினார், எனக்கு கோபமும் ஆத்திரமும் வெறுப்பும் வரும்போது என் பின்புறத்து தோட்டத்திற்கு புல் வெட்டப் போவேன். அரை மணி நேரம் கடும் உழைப்பு வியர்வை என் மனம் வேறு ஒன்றில் பூரணமாக ஈடுபட நான் என் கோபத்தை அறவே மறந்து விடுகிறேன். செயல் மூலம் நம் எண்ணங்களை மாற்ற முடியும். கிழக்கத்திய மனோபாவத்தை ஆராய்ந்த நக்கமூரா என்ற ஜப்பானிய அறிஞர், சைனாக்காரர்கள் செயல்படும் இனம் என்றும் இந்தியர்கள் அதிகம் சிந்திக்கும் அதிகம் செயல்படாத இனம் என்றும் எழுதுகிறார். நம்மையும் மீறி நாம் செய்யும் செயல் மூலம்தான் இன்றைய நாட்டு நிலைமையினை மாற்றலாம். நாட்டுக்கு இன்று செயல் தேவை. செயல் மட்டுமே நமது அவல நிலைகளை மாற்ற உதவும். செயலின் அடிப்படை எண்ணம்தான். நம்மால் முடியும் என்ற எண்ணம், நம்மால் இந்த சமுதாயத்தை மாற்ற முடியும் என்ற எண்ணம், மாற்ற வேண்டும் என்ற ஆர்வம், நாடு பூராவும் இது பரவும்போது நாடு மாறும். நாளை நல்லெண்ணங்களை பரப்புவோம். இன்று புரட்சி என்பது மனமாற்றம்தான். நம்மால் முடியும் என்ற வாசகம் சரித்திர அடிப்படையை கொண்டது. ஹிட்லரும் இடியமீனும் ஆட்சி செய்தபோது இதைவிட கொடுமைகள் நடந்திருக்கின்றன. மக்கள் அதிலிருந்து மீண்டிருக்கிறார்கள். உலகம் தன்னைத்தானே சரி செய்து கொண்டு தீயவற்றை அகற்றி நன்மையை நாடி நாளும் வளர்கிறது. உண்மை முடிவில் வெல்லும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது என்ற காந்தியின் சத்திய வாசகத்தை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். நம்மால் முடியும் என்பதுதான் இவ்வுலகில் உள்ள எல்லா ஜீவராசிகளின் அடிப்படை இயல்பு. இந்த ஜீவன் வாழ துடிக்கிறது, எதையும் சமாளிக்கும் இயல்பு அதற்கு இயற்கையாக இருக்கிறது. எதையும் தெரிந்து கொண்டு முன்னையை விட ஒரு வழி மேலே செல்வதுதான் வாழ்வின் அடிப்படை இயல்பாக இருக்கிறது. உண்மையும் நன்மையும் நாடி செல்வதன் மூலம்தான் தனது பரிணாம வளர்ச்சியை பூர்த்தி செய்கிறது. நம்மால் முடியும் என்பதற்கு சரித்திர அடிப்படை உண்டு, தத்துவ அடிப்படை உண்டு. நூலின்றி அமையாது உலகு என்ற நிகழ்விலே செவிமடுத்த புதுகை பண்பலை சமுதாய வானொலி நேயர்களுக்கு நன்றி.
இதுவரை புதுக்கோட்டை SR அரங்கநாதன் நூலக நிர்வாக இயக்குனர் திரு கோ சுவாமிநாதன் அவர்கள் புத்தக மதிப்புரை பகுதி 39 நம்மால் முடியும் தம்பி நம்பு என்ற புத்தகத்தின் பல தகவல்களை நமக்கு வழங்கினார். இந்த நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்களை அனுப்ப வேண்டிய புலன இலக்கங்கள் 6 3 8 0 0 7 7 9 5 0 என்ற எண்ணிலும், புதுகை FM 91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். இது போன்ற பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.